தென்றல் செப்டம்பர் 2011 இதழ். பாசு ரமணன் அவர்கள் முன்னோடி பகுதியில் பரணிசு நெல்லையப்பர் அவர்களை பற்றி எழுதியுள்ள ஒரு கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தம்பி, உனக்கு ஹிந்தி மராத்தி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷையில் பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரில் தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும்? தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தம்பி, நான் ஏது செய்வேனடா? தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழை விட மற்றொரு ஜாதியான அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை என்றெல்லாம் தமிழை பற்றியும் தமிழின் மேன்மை பற்றியும் சிந்தித்து வருந்தி கடிதம் எழுதியவர் மகாகவி பாரதி. அவரால் அவ்வாறு தம்பி என்று அன்போடு விளிக்கப்பட்டவர் பரணிசு நெல்லையப்பர். பாரதியாரின் கவிதைகளை அச்சிட்டு வெளியிட்டு பாமர மக்களிடமும் சென்று சேர்த்தவர். மக்களிடையே சுதந்திர கனல் எழுப்ப காரணமாக இருந்தவர் நெல்லையப்பர். இவர் செப்டம்பர் 18, 1889 திருநெல்வேலியை அடுத்த பரளிக்கோட்டை என்ற சிற்றூரில் சுப்பிரமணிய பிள்ளை முத்துலட்சுமி அம்மையாருக்கு இரண்டாவது மகவாக தோன்றினார். பரளிக்கோட்டை திண்ணைப்பள்ளியில் துவக்க கல்வி படித்தார். இளவயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. தமது 11 வயதில் தன் ஊர் காளி அன்னை மீது காளி 8 என்னும் பாடலை பாடி ஆசிரியர்களின் பாராட்டுதலை பெற்றார். சிறு வயதில் தாயை இழந்த தெல்லையப்பர் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தார். நெல்லை இந்து கல்லூரியில் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தார். மூத்த சகோதரர் சொக்கலிங்கம் பிள்ளை வாபு சிதம்பரனாருக்கு மிக நெருங்கிய நண்பர். நாட்டு பற்று மிக்க அவர் சுப்பிரமணிய சிவாவால் வந்தே மாதரம் பிள்ளை என்று போற்றப்பட்டவர். ஆங்கிலேயரின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக வாவுசி சுதேசி கப்பல் கம்பெனியை துவங்கினார். சொக்கலிங்கம் பிள்ளை, நெல்லையப்பர், அவரது இளைய சகோதரர் குழந்தை வேலன் பிள்ளை மூவரும் சுதேசி கப்பல் கம்பெனியில் சேர்ந்து பணியாற்றினர். அந்நிய ஆட்சிக்கு எதிராக சிவா, வாவுசி ஆகியோர் பல கூட்டங்களை நடத்தினர். அதில் நெல்லையப்பரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார். நெல்லையப்பருக்கு 18 வயதான போது பாரதியாரை சந்தித்தார். அது பற்றி அவர், திரு பிள்ளை அவர்கள் வீட்டில் ஒரு நாள் மாலையில் நான் பாரதியாரை முதன் முதலாக கண்டேன். அப்பொழுது நான் அவர் பெயரை கூட கேள்விப்பட்டிருக்கவில்லை. என்னுடன் நெடுநாள் பழகிய ஒருவர் போல் அவர் எனது கையை பிடித்து இழுத்து உலாவுவதற்காக அழைத்துச் சென்றார். அன்றுதான் அவர் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்திருந்தார். ஊருக்கு புதிது, வெளியே உலாவுவதற்காக என்னை துணையாக அழைத்துச் சென்றார். அப்பொழுது அவர் சென்னையில் நடந்த இந்தியா பத்திரிகைக்கு ஆசிரியராயிருந்தார். கலகலப்பான பேச்சு, குதூகலமான நடை, குங்கும பொட்டு, ஓயாது பாடும் வாய், ரோஜா நிற பட்டு அங்கவஸ்திரம், இவற்றை நான் என்றும் மறக்க முடியாது என்று குறித்திருக்கிறார். பாரதியிடம் இருந்த காந்த சக்தி நெல்லையப்பரை ஈர்த்தது. பின்னர் வஉசி வீட்டில் இருந்த சில துண்டு பிரசுரங்கள் மூலம், சுதேசி கீதங்கள் கைப்பிரசுரம் மூலமும் பாரதியின் கவி ஆற்றலை உணர்ந்து கொண்டார். வங்க தலைவர் விபின் சந்திரபாலின் விடுதலையை வரவேற்று வஉசி கூட்டம் நடத்தினார். அதில் அவரும் சுப்பிரமணிய சிவாவும் விடுதலை வேட்கையை தூண்டும்படி பேசியதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். துப்பாக்கிச்சூடும் நிகழ்ந்தது. அதை எதிர்த்து நெல்லையப்பர் போராட்டம் நடத்த முயற்சித்ததால் ஆங்கிலேய அரசு அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் வஉசியை சந்தித்த பாரதியார் இந்த கைதுகளை விமர்சித்து இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதினார். ஒரு மாதத்துக்கு பின் நெல்லையப்பர் விடுதலை செய்யப்பட்டார். சிதம்பரனாருக்கு 2 ஆயுளும், சிவாவுக்கு 10 வருட கடுங்காவலும் விதிக்கப்பட்டது. சிறையில் செக்கெழுத்தும் கல் உடைத்தும் அவர்கள் பட்ட அல்லல்களை காண சகியாது இந்தியா இதழில் புனைப்பெயரில் கட்டுரை ஒன்று எழுதினார் நெல்லையப்பர். அதுதான் அச்சில் வந்த அவரது முதல் படைப்பு. தொடர்ந்து வஉசியின் உடைமைகளையும் சுதேசி கப்பல் கம்பெனியையும் பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அந்நிய சக்திகளின் சதியால் அம்முயற்சி முழு வெற்றி பெறவில்லை. புரட்சியாளர் நீலகண்ட பிரம்மச்சாரி நெல்லையப்பரை புதுவைக்கு அழைத்தார். பாரதியிடம் அறிமுகப்படுத்தி வைத்ததுடன் தாம் ஆசிரியராக இருந்த சூரியோதயம் இதழில் துணையாசிரியர் வேலை கிடைக்கவும் ஏற்பாடு செய்தார். அவ்விதழில் காத்திரமான பல கட்டுரைகளை எழுதினார் நெல்லையப்பர். தம் மனம் கவர்ந்த பாரதியுடன் நட்பு கிடைத்தது மட்டும் அல்லாமல் அவர் மூலம் ஆங்கிலேய அரசுக்கு சவாலாக விளங்கிய வாவேசு ஐயர், அரவிந்தர் போன்றோரது அறிமுகமும் நட்பும் கிடைத்தது. இந்நிலையில் சூரியோதயம் இதழ் திடீரென நிறுத்தப்பட்டது. அதனால் அரவிந்தரின் கர்மயோகி இதழில் சேர்ந்து புரட்சிகரமான பல கட்டுரைகளை எழுதினார் நெல்லையப்பர். அது ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறைக்கு உட்பட்ட காலம். பாரதி, வாவேசு ஐயர், அரவிந்தோர் போன்ற உளவுத்துறையினரால் ரகசியமாக கவனிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் உளவுத்துறையினருக்கு தெரியாமல் பாரதியாரின் சுதேச கீதங்களை தொகுத்து நூலாக்கி 1000 பிரதிகளாக வெளியிட்டார் நெல்லையப்பர். அது மக்களிடையே சுதந்திர கரலை மூட்டியதுடன் பாரதி என்னும் அருப்பெரும் கவிஞரின் பாட்டுத்திறனை, நாட்டு பற்றை அறிந்து கொள்ளவும் உதவியது. அவற்றோடு பாரதியாரின் ஞானரதம், கனவு போன்ற நூல்களையும் சரிபார்த்து பிழைத்திருத்தி அழகாக வெளிவர நெல்லையப்பரே காரணமாக அமைந்தார். அவர் செய்த அரும் பணிகளுள் ஒன்று பாரதியார் பாடல்களை அவர் வாழும் காலத்திலேயே தொகுத்து நூலாக வெளியிட்டதுதான். இந்நிலையில் கோவையில் அடைக்கப்பட்டிருந்த வவுசிக்கு சில உதவிகள் தேவைப்பட்டன. அதற்காக நெல்லையப்பர் கோவைக்கு புறப்பட்டு சென்றார். ஆஷ் கொலை வழக்கு சார்பாக புரட்சியாளர்கள் பலர் தேடப்பட்டு வந்தனர். அவர்களுள் நெல்லையப்பரும் ஒருவர். ஆகவே அவர் மாறுவேடம் பூண்டு சிறைக்கு சென்று பாரதி வவுசிக்கு அனுப்பிய கவிதைகளை அவரிடம் சேர்ப்பித்தார். அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது வவுசியை சந்தித்து அவர் சொல்லும் தகவல்களை செய்திகளை குறிப்பிட்ட நபரிடம் சேர்ப்பிக்கும் தூதுவராகவும் விளங்கி வந்தார். சிதம்பரனார் 1912 இறுதியில் விடுதலையானார். சென்னைக்கு சென்று சில காலம் தங்கினார். நெல்லையப்பரும் உடனிருந்து உதவினார். பின்னர் வவுசி தூத்துக்குடி சென்றுவிட நெல்லையப்பர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தங்கி தமக்கு தகுந்த வேலை ஒன்றை தேடினார். 1913 லோபகாரியில் துணையாசிரியர் வேலை கிடைத்தது. அதில் நல்ல கட்டுரைகளை எழுதினார். புதுவையில் தங்கியிருந்த பாரதியிடமிருந்து பெல்ஜியத்துக்கு வாழ்த்து என்ற கவிதையை வாங்கி வெளியிட்டார். சுப்பிரமணிய சிவா நடத்தி வந்த ஜானபானு இதழிலும் பாரதியின் கவிதைகள் வெளிவர காரணமாக அமைந்தார். பாரதியை தமிழர் துயர்போக்க வந்த ஒரு அவதார புரணனாகவே நெல்லையப்பர் கருதினார். பாரதியின் புகழை தமிழகம் எங்கும் பரப்ப ஆவல் கொண்ட அவர் நண்பர் கிருஷ்ணசாமி பாவலருடன் இணைந்து பாரதி என்ற இதழை ஆரம்பித்தார். அவ்விதழில்தான் பாரத தேசம் என்று, பாருக்குள்ளே நல்ல நாடு, புதுமை பெண், தமிழ்மொழி வாழ்த்து, செந்தமிழ் நாடு ஆகிய பாடல்கள் வெளியாகின. லோகோபகாரி பாரதி இதழ்களைத் தொடர்ந்து திருவிக்கா நடத்தி வந்த தேசபக்தன் இதழின் துணை ஆசிரியராகவும் சில காலம் பணியாற்றினார். அதிலும் தொடர்ந்து பாரதியின் உணர்ச்சி பொங்கும் கவிதைகளை வெளியிட்டு மக்களை விடுதலை வேட்கையை தூண்டினார். பாரதியாரின் கண்ணன் பாட்டை நெல்லையப்பர் பதிப்பித்த போது அவரது அந்த பணியை பாராட்டி நூலுக்கு அழகான முன்னுரை அளித்தார் வாவேசு ஐயர். தொடர்ந்து பாரதியின் நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு போன்றவை வெளிவரவும் நெல்லையப்பர் கடுமையாக உழைத்தார். கண்ணன் பாட்டுக்கு எழுதிய முன்னுரையில் அவர் சீமான் பாரதியார் ஒரு பெரிய மேதாவி, மகா பண்டிதர், தெய்வீக புலவர், ஜீவன் முக்தர். இவர் எனது தமிழ்நாட்டின் தவப்பயன். அவருக்கு யான் கொடுக்கும் உச்சஸ்தானம் நிச்சயமானது. இதனை தற்காலத்தில் அறியாதவர்கள் பிற்காலத்தில் அறிவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டது உண்மையாயிற்று. பாரதியின் காலத்தில் அவரை போற்றி புரிந்தவர்கள் யாரும் இல்லை. அவரது மறைவுக்கு பின்னரே அவரது புகழ் எங்கும் பரவியது. பாரதியின் பாடல்கள் திக்கட்டும் பரவ வேண்டும் என்பதுதான் நெல்லையப்பரின் நோக்கமாக இருந்ததே தவிர வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. எனவே மிக குறைந்த விலையில் சாமானிய மக்களும் வாங்கும் விலையில் பாரதி நூல்களை அச்சிட்டு வெளியிட்டார். மேலும் தேசிய கீதங்கள் என்ற தலைப்பில் நூல் பதிப்பு வெளியிட்டால் ஆங்கிலேய அரசு அதனை தடை செய்யும் என்பதால் நாட்டுப்பாட்டு என்ற தலைப்பில் வெளியிட்டார். 1921 தேசபக்தன் இதழின் பொறுப்பு ஆசிரியராக உயர்ந்தார். இந்நிலையில் தமது நூல்கள் வெளியிடுவது சம்பந்தமாக தம்மை கடையும் வந்து சந்திக்குமாறு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதினார் பாரதி. நெல்லையப்பரும் கடையும் சென்று பாரதியை சந்தித்தார். பாஞ்சாலி சபதம் உள்ளிட்ட நூல்களை வெளியிடுவதற்கான தமது ஆலோசனைகளை தெரிவித்தார். சில காலத்திற்கு பின் சென்னை வந்த பாரதி திருவல்லிக்கேணியில் துளசிங்க பெருமாள் கோவில் வீதியில் ஒரு வீட்டில் தங்கினார். 1921 செப்டம்பர் 11 அன்று உடல்நலக் குறைவிற்ற பாரதி காலமான போது அருகிலிருந்து கவனித்துக் கொண்டவர்களின் நெல்லையப்பரும் ஒருவர். தொடர்ந்து கிருஷ்ணசாமி பாவலருடன் இணைந்து லோகோபகாரி இதழை தாமே வாங்கி நடத்தலானார் நெல்லையப்பர். அதுவரை வேதாந்த செய்திகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்த அந்த இதழ் விடுதலை போர் முரசாக மாறியது. பாரதி மீது கொண்ட பற்று காரணமாக பாரதியின் குயில் பாட்டு, பாரதி 66 உட்பட பல நூல்களை பதிப்பித்தார். அதோடு கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி பகிஷ்காரம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1941 காந்திஜியின் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றதால் லோகோபகாரியின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த நெல்லையப்பரால் இயலவில்லை. அதனால் சிறையில் இருந்து வந்ததும் அதனை வேறு ஒருவருடன் விற்றுவிட்டார். ஆனால் அதை வாங்கியவரது வேண்டுகோளுக்கு இணங்க அதன் கௌரவ ஆசிரியராக 2 பணியாற்றினார். தொடர்ந்து பல நூல்களை வெளியிட்டார். சிதம்பரனார் வரலாறு என்னும் நூலுக்கு திருவிக்கா முன்னுரை எழுதி சிறப்பித்தார். ஆத்ம சோதனை ராஜாஜி, மாதர் கடமை பி வி சுப்பையா, திருவாசகம் போன்ற நூல்களை பதிப்பித்ததுடன் தமிழ் திருமண முறை, உய்யும் வழி, நெல்லைத்தெண்டல், ஸ்வர்ணலதா, மகாத்மா காந்திஜியின் இந்திய சுயராஜ்யம், மகாத்மா காந்தியின் சகவழி, சிவானந்தர் உபதேச மாலை போன்ற பல நூல்களையும், பக்கிம் சந்திரர் எழுதிய ராதாராணி ஜோடி மோதிரங்கள் போன்ற மொழிபெயர்ப்பு நூல்களையும் வெளியிட்டார். நெல்லையப்பர் மிகுந்த சமூக அக்கறை உடையவர். ஏழை மக்கள் நலம் பெறும் வண்ணம் லோகோபகாரி மருத்துவமனையை நடத்தி வந்த அவர் கவிஞர் கூமா பாலசுப்ரமணியம் வேலையின்றி தவித்த போது கொழும்பு வீரகேசரி இதழில் அவர் வேலை பெற காரணமாக இருந்தார். வாசனுடன் கல்கிக்கு அறிமுகம் ஏற்படுத்தி கொடுத்தது, எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணனை பத்திரிகை ஒளிற்கு அறிமுகப்படுத்தியது என்று நெல்லையப்பர் செய்த பணிகள் ஏராளம். பாரதி பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்று தீவிரமாக உழைத்தார். அதற்காக பல போராட்டங்களை நடத்தினார். அரசு அதனை ஏற்று 1953 பாரதி பாடல்களை மக்கள் பதிப்பாக வெளியிட்ட போது நெல்லையப்பர் அதன் ஆலோசனை குழுவில் அங்கம் வகித்தார். எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, பதிப்பாளராக, கவிஞராக விளங்கிய நெல்லையப்பர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பூங்கோதை என்ற பெண்மகவை தத்தெடுத்து வளர்த்த அவர் 1950 செந்தாதிரிப்பேட்டையில் இருந்து குரோம்பேட்டைக்கு தமது வாழ்விடத்தை மாற்றிக்கொண்டார். தாம் வாழ்ந்த பகுதிக்கு பாரதிபுரம் என்று பெயர் சூட்டியதுடன் அங்கு எழுப்பப்பட்ட விநாயகர் கோயிலுக்கு பாரதி விநாயகர் என்று பெயரிட்டு பாரதி புகழ் பரப்பினார். சைதாப்பேட்டையில் பாரதி சுராஜ் தலைமையில் பாரதி கலைக்கழகம் தோன்றுவதற்கு நெல்லையப்பரும் ஒரு காரணம். அரசு சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் பொருட்டு தனக்கு தானமாக வழங்கிய நிலத்தை சில ஆண்டுகளுக்கு பின் பள்ளி ஒன்று துவங்குவதற்காக அரசுக்கே திருப்பி வழங்கினார் நெல்லையப்பர். பரளிசு நெல்லையப்பர் நகராட்சி துவக்கப்பள்ளி என்று பெயரிடப்பட்ட அப்பள்ளி குறைவான மாணவர் சேர்க்கையை காரணம் காட்டி கடந்த ஆண்டு மூடப்பட்டுவிட்டது. பாரதி புகழ் பரப்பியும் நாட்டு விடுதலை மற்றும் தேச நலனுக்காக உழைத்தும் வாழ்ந்த நெல்லையப்பருக்கு இறுதி காலத்தில் பார்வை குறைவு ஏற்பட்டது. March 28, 1971 அன்று தமது 84 வயதில் அவர் காலமானார். அவர் மறைந்து 22 பிறகு March 28, 1993 அன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் நெல்லையப்பரின் உருவச் சிலையை சென்னை குரோம்பேட்டையில் திறந்து வைத்தார். நெல்லையப்பரின் அன்புக்கு பாத்திரமானவரும் அவரால் தம்பி என்று அன்போடு போற்றப்பட்டவருமான கவிஞர், எழுத்தாளர் எதிரொலி விஸ்வநாதன், பாரதி கலைக்கழகத்தின் தலைவர் பாரதி சுராஜ் உள்ளிட்ட அன்பர்கள் பாரதி நெல்லையப்பர் புகழ் பரப்பி வருகின்றனர். பாரதி பெயர் உள்ளவரை அவரது தம்பியான நெல்லையப்பரின் புகழும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. தகவல் உதவி: எதிரொலி விஸ்வநாதன் எழுதிய பாரதியின் தம்பி, ஆ மகாதேவன் எழுதிய தியாக ஒளி, பரளிசு நெல்லையப்பர், எழுதியவர் பாசு ரமணன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.